கண் விநாயகருக்கு அஞ்சலி. அடுத்து நமதாலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
அன்பான சைவநீதி வானொலி நேயர்களுக்கு வணக்கம். காலை வேளை சமய நற்சிந்தனை நிகழ்ச்சி வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சியடைந்து, இன்றைய தினமும் நற்சிந்தனைகளை கூறும் ஒரு கதை கேட்டு அதன் கருத்துக்களை சிந்திப்போம் வாருங்கள். ஓர் ஊரின் சிவாலய வளாகத்துக்கு அருகில் திரிந்து கொண்டிருந்த நாய் அந்த ஊரில் போடப்படும் எச்சில் இலைகளின் உணவுகளை சாப்பிட்டு வாழ்ந்து வந்தது. இப்படி வாழ்ந்து வந்த காலத்தில் அந்த ஊர் ஆலயத்தில் திருவிழா ஆரம்பமாகியது. அந்த ஊரிலே வாழ்ந்த அனைவரும் 10 நாட்களுக்கு விரதம் இருந்தார்கள். விரத காலங்களில் சாப்பிட்ட இலைகளை நாய்க்கு போடக்கூடாது என்ற ஒரு நம்பிக்கையில் யார் வீட்டிலும் எச்சில் இலைகளை தூக்கி போடவே இல்லை. நாய்க்கோ எச்சில் இலையே கிடைக்காததனால் பசி தாங்க முடியாமல் கோயில் ஓரத்தில் வந்து படுத்து கிடந்தது. அந்த வேளையில் அந்த ஆலயத்தில் இராமாயணம் பற்றிய பிரசங்கம் நடைபெற்று கொண்டிருந்த வேளை அங்கே ராமேஸ்வர திருத்தல மகிமை பற்றி கூறிய விடயங்களை அந்த நாய் காது கொடுத்து கேட்டது. ராமேஸ்வரத்திற்கு இத்துணை மகிமையா? நாமும் இப்படியே எச்சில் இலை பொறுக்கி தின்று காலத்தை கழிக்காமல் போகின்ற வழிக்கு புண்ணியம் தேடுவதற்கு இன்றில் இருந்து 10 நாட்களுக்கு விரதமாக இருந்து திருவிழா முடிந்ததும் ராமேஸ்வரத்துக்கு யாத்திரை சென்று விடுவோம் என்று முடிவு செய்து கொண்டது. தினமும் கோயிலில் நடைபெறும் பிரசங்கங்களை கேட்டு அதன் கொள்கையில் தீவிரமாகியது. விரதத்தில் இருந்து பசி கொடுத்த வைராக்கியத்தில் திருவிழா முடிந்தவுடன் ராமேஸ்வரம் போயே தீருவது என்று உறுதியுடன் இருந்தது. 10ஆம் நாள் திருவிழா நிறைவாகி கொடி இறக்கினார்கள். நாயும் ராமேஸ்வரம் புறப்பட தயாராகி நடை பயணத்தை தொடங்கியது. முதல் அடி எடுத்து வைத்த வேளை பொத்தன்று ஒரு சத்தம் பின்னால் கேட்டது. திரும்பி பார்த்தால் ஆஹா, என்ன மனம், என்ன சுவை! நல்ல கறி விருந்தாக இருக்கும் போல் உள்ளதே. நிறைய மீதி வைத்து இலையை தூக்கி போட்டிருக்கிறான் புண்ணியவான் என்று எச்சில் இலையை தூக்கி போட்டவனை வாழ்த்தியபடியே அதில் போய் வாய் வைத்து கொண்டு, நல்ல வேளை, இந்த நேரம் ராமேஸ்வரம் போயிருந்தால் இந்த விருந்து கிடைத்திருக்குமா என்று நினைத்து கொண்டது. ஆம் நேயர்களே, நம்மில் பலரது மனம் இங்கே கதையில் கூறப்பட்டது போன்றே உள்ளது. ஏதாவது கஷ்டம் வந்துவிட்டால் கோயில், குளம், சாமி ஞாபகம் எல்லாம் வந்து தீவிரமாகி விடுவோம். இதுவே வாழ்க்கை சுமூகமாகிவிட்டால் பழையபடி ஆட்டம் போடுவோம். எப்போதும் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்ற மனதினை கட்டுப்படுத்தும் வித்தை தெரிந்தவர்களை நோக்கி இறைவன் பார்வையும் பயணிக்கிறது. நன்றி, வணக்கம்.
சைவநிதி நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்வது முருகனின் பக்தி பாடல் ஒன்று.
இனம் ஒன்றுக்கு எழுத்துக்கள் 6, என் கந்தனுக்கும் சிரங்கள் 6.
ஆஹா, இன்னும் சொல்லிக்கொண்டே இரும், நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்.
சிங்காரவேலனுக்கு சிரமும் கரமும் சேர்த்தால் 18, தமிழ் மொழியில் மெய்யெழுத்தும் 18. மொழியில் மட்டுமா, பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் அல்லவா என் பாட்டுடை தலைவனான முருகன்.
அது சரி, உமது ஆற்றுப்படையில் தலைவனை பற்றி என்ன எழுதியிருக்கிறேன்?
அவன் குடிகொண்டிருக்கும் அறுவடை வீட்டின் அழகை பற்றி சொல்லுகிறேன். கணக்கில்லாத வீடுகள் கந்தனுக்கு இருக்கும் போது ஆறு வீடுகளை பற்றி மட்டும் அழகுற சொல்வதன் காரணம் என்னவோ, என் ஐயனது வரலாற்றில் உள்ள முக்கிய கட்டம் எல்லாம் அறுவடை வீட்டுக்குள்ளே அடங்கிவிட்டது. எப்படி? அவர் நின்றது, அமர்ந்தது, எழுந்தது, மணந்தது, புரிந்தது, தந்தது, அனைத்தும் அதற்குள் அடங்கிவிட்டது.
விளக்கமாக சொல்லும்.
கனி கிடைக்காமல் கோபித்து நின்றது, தந்தைக்கு உபதேசம் செய்ய தானே குருபீடத்தில் அமர்ந்தது, சூரனை ஒழிக்க வீறு கொண்டு எழுந்தது, தெய்வயானையை மணந்தது, பள்ளியை காந்தர்வ மணம் புரிந்தது, தம்பதி சமேதராய் காட்சி தந்தது, இவை அனைத்தும் சேர்ந்தது தானே ஆறுபடை வீடு.
ஆஹா, என்னே உமது புலமை, என்னே உமது புலமை. நற்சீரரே.
ஐயா, என்னை தெரியுமா உங்களுக்கு?
நன்றாக தெரியும். ஆனால் என்னைத்தான் யாரென்று தாங்கள் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை.
உண்மைதான் ஐயா, எனக்கு ஒன்றுமே புலப்படவில்லை.
நற்கீரரே.
முருகா, சண்முகா, தேலவா, எனக்கு கருணை காட்ட வந்த கந்தா, நீர்தானா வந்து என்னை இப்படி சோதித்தது?
நற்கீரரே, நீர் ஆற்றுப்படை எழுதும் அழகை காணவே நேரடியாக யாம் வந்தோம். பண்ணும் இசையும் உலகில் பறந்து நிலவினாலும் நீர் எம்மை வைத்து பாடிய திருமுருக ஆற்றுப்படையே பாட்டுகளில் முதல் பாட்டாக விளங்கட்டும்.
ஐயனே, என்ன பேசுவேன், எதை பேசுவேன்? உணர்ச்சி பெருக்கால் வார்த்தைகள் வர தடைப்படுகிறது சுவாமி.
நற்கீரரே, உணர்ச்சி பெருக்கால் நானும் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறேன். எங்கே அறுபடை வீடுகளை சொற்றமிழால் பாடும்.
அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா,
தலைமை பொறுப்பெடுத்து
சனிக்கிழமை மாலை 6:30 சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவள்ளூர் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் 27 சனிக்கிழமை மாலை 6:30 சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் 29 திங்கட்கிழமை மாலை 6:30 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூறியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் 29 திங்கட்கிழமை மாலை 6:30 சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மே மாத விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். எதிர்வரும் மே மாதம் 1 புதன்கிழமை மாலை 6:30 பைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் பைரவ பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூறியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் 1 புதன்கிழமை மாலை 6:30 பைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு பைரவ பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து பைரவ பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். எதிர்வரும் 3 வெள்ளிக்கிழமை திருநாவுக்கரசர் குருபூஜை தினம் என்பதை அடியார்களுக்கு அறிவித்தருகின்றோம். எதிர்வரும் மே 6 திங்கட்கிழமை மாலை 5 பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். எதிர்வரும் மே 9 வியாழக்கிழமை மாலை 6:30 கார்த்திகையை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மே 9 வியாழக்கிழமை மாலை 6:30 கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் மே 11 சனிக்கிழமை மாலை 6:30 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மே 11 சனிக்கிழமை மாலை 6:30 சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் மே 13 திங்கட்கிழமை மாலை 6:30 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மே 13 திங்கட்கிழமை மாலை 6:30 சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் மே 18 மாலை 6:30 ஏகாதசி என்பதை அடியார்களுக்கு அறிவித்தருகின்றோம். எதிர்வரும் மே 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 சங்காபிஷேகத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் இடம்பெறும். அன்றைய தினம் மாலை அதாவது மே 19 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 திருக்கல்யாணம். திருக்கல்யாணத்தை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் அபிஷேகங்கள் இடம்பெறும் என்பதை மலையாளிகளுக்கு அறிவித்தருகின்றோம். எதிர்வரும் மே 21 செவ்வாய்க்கிழமை மாலை 5 பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்தருகின்றோம். எதிர்வரும் மே 22 புதன்கிழமை மாலை 6 வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மே 22 புதன்கிழமை மாலை 6 வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் மே 25 சனிக்கிழமை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் குருபூஜை தினம் என்பதை அடியார்களுக்கு அறிவித்தருகின்றோம். எதிர்வரும் மே 27 திங்கட்கிழமை மாலை 6:30 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மே 27 திங்கட்கிழமை மாலை 6:30 சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் மே 29 புதன்கிழமை மாலை 6:30 சஷ்டியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மே 29 புதன்கிழமை மாலை 6:30 சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் மே 30 வியாழக்கிழமை மாலை 6:30 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் பைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு பைரவ பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மே மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு வைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு வைரவ பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து வைரவ பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை படிமன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள்.
ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பொதுவாக ஒவ்வொரு விரதத்தையும் நம்ம மேற்கொள்ளுகிற போது அந்த விரதத்தை எப்படி இருக்கணும், அந்த விரதத்தினால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சங்கட ஹர சதுர்த்தி, அதிலே அதனுடைய தாத்பரியம் தெரிஞ்சிருது. சங்கடம் அப்படின்னா துன்பம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம், பிரச்சனைகள் துன்பங்கள் இதெல்லாம் சங்கடங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹர அப்படின்னா நீங்கிறது அப்படின்னு அர்த்தம், நம்ம விட்டு போகக்கூடியது. அப்புறம் வந்து சதுர்த்தி, சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை நம்மிடத்தில் இருந்து வேரோடு நீக்கி களைந்து நம்மை நல்வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விரதமானது இந்த சங்கட ஹர சதுர்த்தி விரதம். விநாயக பெருமானை குறித்து வழிபடக்கூடிய இந்த விரதம் அப்படிங்கிறத எப்போ துவங்கலாம் அப்படின்னா, நம்ம விநாயகர் சதுர்த்தி திருவிழா கொண்டாடுறோம் இல்லைங்களா, ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி, அந்த ஆவணி சதுர்த்தியில் ஆரம்பித்து நீங்கள் வருடத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சதுர்த்தி மாதந்தோறும் நீங்கள் நாள் காட்டி பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய கேலண்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னைக்கு சதுர்த்தின்னு போட்டிருப்பாங்க. அன்னைக்கு வந்து நீங்கள் அந்த சதுர்த்தி விரதத்தை மேற்கொள்ளலாம். சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு அதிலே குறிப்பிட்டிருப்பாங்க. அப்படி மேற்கொள்ளக்கூடிய இந்த விரதம் எதனால் வந்தது அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, கைலாயத்தில் ஒரு நாள் விநாயக பெருமான் தன்னுடைய படைகளோடு தம்பிகளோடு எல்லாரோடும் சேர்ந்து நன்றாக மகிழ்ந்து விளையாடி ஆடி பாடி கொண்டு இருக்கிற. இப்போ இதை வந்து வானுலகத்தில் இருக்கிற தேவர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அதில் சந்திரனும் ஒருவர். இந்த சந்திரன் வந்து ரொம்ப அழகாக இருப்பார். நிறைந்த அழகு படைத்த இந்த சந்திரன் வந்து விநாயகரினுடைய உருவத்தை பார்க்குறார். பொதுவாகவே வந்து விநாயகருடைய உருவம் சற்று வித்தியாசமான உருவமாக இருக்கும், நமக்கே நல்லா தெரியும். விநாயகருடைய முகம் வந்து யானையினுடைய முகம், உடல் வந்து மனிதனுடைய உடல், வயிறு ரொம்ப பெருத்த வயிறு, தும்பிக்கை. இப்படி இருக்கக்கூடிய விநாயகர் குலுங்கி குலுங்கி ஆடி ஈடி விளையாண்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ சந்திரனுக்கு அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு கேலியாகவும் கிண்டலாகவும் இருக்கு. யாரை கேலி பண்ணணும், யாரை கிண்டல் பண்ணணும் அப்படின்னு ஒரு நியதி இருக்குது. அந்த நியதியையும் தாண்டி விநாயக பெருமான் முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடியவர். அந்த பெருமானை போய் இந்த சந்திரன் கேலியும் கிண்டலும் செய்து அவருடைய உருவத்தை எள்ளி நகையாடுகிறான். இதனால் விநாயக பெருமான் பார்த்தார், யார் வந்து இன்னொருவருடைய தோற்றத்தை கிண்டல் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படின்னு என்ன பண்ணார், உன்னுடைய ஒளி மங்கி போக கடவுதுன்னு சாபம் கொடுத்தார். சந்திரனுக்கு அழகே ஒளி தானே, ஒளி இல்லைன்னா சந்திரன் எப்படி அழகாக இருக்கும்? அப்போ தன்னுடைய அழகு குறைய 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 சந்திரன் எங்கே போய் இந்த சாபத்தை தீக்கிறதுன்னு தெரியாமல் அலைகிறார். அதற்கு பிறகு எந்த தெய்வம் உனக்கு சாபம் கொடுத்ததோ அந்த தெய்வம் தான் சாப விமோக்ஷனமும் தர முடியும், ஆகவே நீ அவரிடத்திலேயே விரதம் இருந்து இந்த வரத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு ரொம்ப காலம் கழித்து உணர்ந்து விநாயக பெருமானை நோக்கி தவம் பண்ணி விநாயகர் சந்திரனுக்கு அருள் புரிந்த நாள் தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி திருநாள். அதாவது விநாயக பெருமான் சந்திரனின் சங்கடங்களை தீர்த்து வைத்து அருள் செய்த நாள். இப்போ மற்ற நாளில் விநாயகரை வணங்கினா அருள் தரமாட்டாரா அப்படின்னா கிடையாது. மற்ற நாளில் இல்லை, எப்போதுமே விநாயகர் அருள் தருவார். இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விசேஷமாக சந்திரனுடைய அருளும் நமக்கு விநாயகருடைய அருளோடு சேர்ந்து கிடைக்கக்கூடிய திருநாள். அதனால்தான் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது ஏற்பட்டது. இப்போ விரதம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விரதத்தை நாம் எப்படி கடைபிடிக்கலாம் அப்படின்னா, முதல்ல யாரெல்லாம் இதை கடைபிடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிருப்பாங்க சில பேர். குழந்தை இல்லாதவங்க இருக்கலாம், நோய் உள்ளவங்க நோய் நீங்கணும்னு இருக்கலாம், கல்யாணம் ஆகாதவங்க இந்த விரதம் இருக்கலாம், நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு இந்த விரதம் இருக்கலாம். சங்கடகர சதுர்த்தி எல்லா வகையான தேவைகளுக்கும் நாம் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இந்த விரதம் இருக்கக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே நீராடிட்டு நாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு, எல்லா ஊர்லேயும் விநாயகர் கோவில் இருக்கும், விநாயகர் கோவில் இல்லாத இடமே கிடையாது, விநாயகருடைய கோவிலுக்கு போயிட்டு 11 முறை விநாயக பெருமானை வலம் வந்து வணங்கி அருகம்புல்லால் அன்னைக்கு விநாயக பெருமானை அர்ச்சிக்கணும். அருகம்புல்லால விநாயகரை அர்ச்சித்த பிறகு உபவாசமாக இருக்க முடிந்தவர்கள் உபவாசமாக இருங்கள். நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லும் போதும் இந்த விரதங்களை பற்றி சொல்லும் போதும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள், உடல்ல பிரச்சனை இல்லை சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பிடாமல் இருங்க. மற்றவங்க பழ ஆகாரங்களாக பார்த்து எடுத்துக்கொண்டு உணவுகளை தவிர்த்துட்டா ரொம்ப நல்லது. விரதத்தை மேற்கொண்டு மாலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது மாலையும் இரவும் கூடுற நேரத்தில் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி இந்த விழாவே நம்ம கொண்டாடணும். விநாயகரை வணங்கக்கூடிய நேரமே அதுதான். அந்த மாலை நேரத்தில் விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து பொதுவாக நம்ம வீட்டிலையே நம்ம பிள்ளையாரெல்லாம் வச்சுருப்போம். அதனால் கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டில் கூட விநாயக பெருமானுக்கு ஒரு பால், என்ன அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு உடனே யோசிக்கக்கூடாது. ஒரு பால் மட்டும் விட்டு தண்ணி ஊற்றி கூட அபிஷேகம் பண்ணிக்கலாம் போதும். விநாயக பெருமானை அபிஷேகம் பண்ணிட்டு விநாயக பெருமானுக்கு பிடித்தமான உணவு பொருட்கள்லாம் அன்றைக்கி நாம் வந்து நெய்வேத்தியம் பண்ணலாம். என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்னா சக்கரை பொங்கல் வைக்கலாம், கொழுக்கட்டை வைக்கலாம், மோதகம் வைக்கலாம், சுண்டல், அது இல்லாமல் பழ வர்க்கங்கள் எல்லாம் வைக்கலாம். விநாயகருக்கே உரிய அத்தனை பொருட்களையும் நாம் வச்சுட்டு முக்கியமாக ஒன்று வைக்கணும், நான் அப்படிங்கிற அந்த அகந்தையை அவருடைய திருவடியில் நாம் வச்சிடணும். இப்படி விநாயக பெருமானுக்கு படையல் வைத்த பிறகு விநாயகர் பூஜை, உங்களுக்கு விநாயகர் அகவல் தெரிஞ்சதுன்னா விநாயகர் அகவல் நீங்கள் பாராயணம் பண்ணி தீபதூப ஆராதனை காட்டி விநாயக பெருமானை வழிபாடு பண்ணிட்டு வீட்டில் நீங்கள் கும்பிடலாம். இல்லை நீங்கள் கோவிலில் போய் வணங்குறீங்கன்னா கோவிலில் அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கும். அதிலெல்லாம் கலந்து கொண்டு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நைவேத்திய பொருளை அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் விநியோகம் பண்ணால் அது மிகப்பெரிய புண்ணிய பலனை நமக்கு பெற்றுத்தரும். இப்படி இந்த சதுர்த்தி விரதத்தை நாம் முறைப்படி நம்முடைய இல்லத்திலேயும் ஆலயத்திலேயும் நாம் வந்து கடைபிடிக்கலாம். இந்த சதுர்த்தி விரதம் கடைபிடிப்பதனால் நமக்கு இன்னொரு மிகப்பெரிய நலனும் கிடைக்கும். ஏற்கனவே என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்த்துட்டோம். அதை விட இன்னொரு மிகப்பெரிய நலன் என்ன அப்படின்னா சந்திரனுடைய அருள். ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் வந்து மனோகாரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். அப்போ அந்த மனதோடு தொடர்புடைய சந்திரனுடைய அருளும் கிடைக்கிறதுனால மனம் அமைதியாக இருக்கும், மனம் தெளிவு பெறும், மனதில் இருக்கிற குழப்பங்கள் நீங்கும். இப்படி முடிவெடுக்கிறதா அப்படி முடிவெடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு குழம்பிய மனநிலை நமக்கு இருக்காது. தெளிவாக எதை செய்தாலும் வெற்றியோடு செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னொரு விஷயமும் இதில் உண்டு. என்னென்னா இந்த மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கல்ல சில பேர், அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்காக இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயகரை வணங்கினா அவர்களினுடைய மனநிலை சரியாவதற்கான வாய்ப்பையும் இந்த விநாயக பெருமானும் சந்திரனும் அருள்வார்கள். அதனால் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை இப்படி முறைப்படி இருந்து வணங்கினோம் அப்படின்னா விநாயக பெருமானுடைய கருணையை நம்மால் பரிபூர்ணமாக பெற முடியும். மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் குறிவிடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.
நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பணிச்சபையின் வெள்ளிக்கிழமை காலை சைவ நீதி நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவருகின்றன. நன்றி, வணக்கம்.